ధనుర్ధరో ధనుర్వేద దండోదమయిదమ అపరాజిత సర్వసః నియంతో నియమోయమ. భగవానుడియ அதிசயமான நாமாக்கள். இப்ப யோகத்தை பத்தி சொல்ற நாமாக்களை கவனிச்சுட்டு இருக்கோம். அந்த யோகங்கள்ல முக்கியமான ஒரு அம்சம் பகவானுடைய ஸ்வரூபம். உலகமே அவரால் தான் வளர்கிறது. யோகத்தினால எப்படி அந்த மனுஷனுடைய ஒரு வாழ்க்கை வளருமோ அதே போலயே பகவானால தான் சகல பிரபஞ்சமும் வளர்றதுங்கிறது சுபர்ணஹான்னு சோபனமான பர்ணங்கள் சந்தாம் சியத்ய பர்ணானி யத்தம் வேத சவேதவிது அப்படின்னு. ஒரு மரமானது தன்னுடைய இலைகள் வழியாக ஆகாரத்தை உட்கொள்றது, தயார் பண்ணிக்கிறது. அந்த இலைகள் ஆகாரத்தை தயார் பண்ணணும்னு அதுக்கு என்ன வேணும்? சூரிய கிரணங்கள் வேணும். அதே போலதான் நமக்கு அந்த பரமாத்மாவுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு. அந்த வேதங்க வேதஸ்வரூபமா இருக்கக்கூடியதான பரமாத்மா நமக்கு இத்தனையும் பண்ணிட்டு இருக்காருன்னு சுபர்ணஹான்னு நாம பார்த்தோம். ரெண்டாவது வாயு வாகனஹா, காத்தே வாகனமா வச்சுருக்க. காத்து வாகனமா இருந்ததுன்னா காத்த வகதி, இங்கேயும் அங்கேயும் அலம்பு அசைஞ்சு அத காத்த அசைச்சுட்டு இருக்க. அந்த காத்து ஒரு இடத்துல நிக்காம போயிட்டு இருக்கோ இல்லையா? அது காரணம் என்னன்னு பகவான் இடத்துல பயம்னு சொல்றார். பீஷாஸ்மாத்வாத பவதே பீஷோதேதி சூர்யா அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த காத்து வடிவமாக இருந்து கொண்டு எல்லாரையும் காத்த அரைச்சு எல்லாருக்கும் சகாயம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற நாம வரைக்கும் பார்த்தோம். அதற்கு பிறகு பகவான் தனுர்தரா, சார்ங்கம் எனக்கூடியதான ஒரு தனுஷ கையில வச்சிருக்கார். அந்த தனுஷானது எப்படி இருக்கு? க்ஷத்ரியை தாயதே ஜாபம் நார்த்தோ பவேதிஹா அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல க்ஷத்ரியால பிறந்தவா எல்லோருமே என்ன பண்ணணும்னா கையில வில்ல வச்சுக்கணுமா. எதுக்குன்னு லோகத்துல ஜனங்களுக்கு ஆர்த்த சப்தம் வரப்படாது, ஜனங்கள் கஷ்டப்படுறான்னு இருக்கக்கூடாது, யாராலையும் துன்புறுத்தத்தை அடையிறான்ங்கிற இது இருக்கப்படாது அப்படின்னு. உலகத்துக்கு எல்லோருக்கும் ரட்சணத்தை கொடுக்க விதமாக கொடுக்கற விதமாக தான் கையில தனுஷ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்படி அந்த தனுஷ பகவான் வச்சுட்டு இருக்காரா. இந்த தனுஷுக்கு சார்ங்கம்னு பேரு. அத சர்வதா சர்வ காரணம் தான் விச்சுண்டு இருக்கிறதுனால பகவானுக்கு தனுர்தரா அப்படின்னு பேர். இது சாதாரணமா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். ஆனா அவர் மகாவிஷ்ணு தனுஷ சாருங்கிற தனுஷ வச்சுட்டு இருக்காருங்கிறது அப்புறம் இருக்கட்டும். அவருடைய அவதாரமா இருக்கக்கூடியதான ராமாவதாரத்துல அந்த தனுஷுக்கு ரொம்ப பிராமுக்கியம். மற்ற எல்லா சண்டையும் தெரிஞ்சிருந்த போதாலும் எல்லா ஆயுதங்களோடும் சண்டை போட தெரிஞ்ச போதிலும் ராமனுக்கு அந்த தனுஷோட உயர்ந்ததான ஒரு பிரீதி. இந்த தனுஷன் இடத்துல ரொம்ப ஒரு அபிமானம் இருந்தவா ரெண்டு பேர், ஒன்னு ராமன் இன்னொன்னு அர்ஜுனன். அந்த அர்ஜுனனுக்கு சவ்யசாச்சின்னு பேர், ரெண்டு கையாலையும் அம்ப விடக்கூடியவர். ராமனுக்கு தனுர்தரஹான்னு பேர் என்ன? அந்த தனுஷனுடைய என்ன விசேஷம் அப்படின்னா ராமனுடைய பாணமானது எப்பொழுதும் வேற விதமாக போகாது. சாதாரணமாக வில்லுல இருந்து அம்ப போட்டமையானால் அம்பு எதை அடிக்கணுமோ அதை அடிக்கும். சில சமயத்தில் குறி தவறி போகலாம், தப்பிச்சுன்னு போயிடலாம். சலமான லட்சியமா இருந்தால் மான் முதலிய பதார்த்தங்கள்லாம் இருக்குமே நம்ம அம்பு போடுவோம், அதுக்குள்ள வேற எங்கேயாவது போகும், அது தப்பி போகலாம். ஆனா ஒரு தரம் கூட ராமனுடைய அம்புலது வில்லுல இருந்து வெளியில வந்ததான அம்பு இங்கே எங்கேயும் போகல, கரெக்டா லட்சத்தை சேதனம் பண்ணிட்டே வந்து அவதாரம் முழுக்க. ஒரு நாள் ரெண்டு நாள் பை மிஸ்டேக் சார், இல்ல லக்கு சார், புழுவுக்கு சார் ஏதோ சொல்வேன், எப்பவும் கிடையாது. அவருடைய அம்புன்னா லட்சத்தை சேதனம் பண்றது. அதனால்தான் ராமனுக்கு விசேஷமாக தனுர்தரஹான்னு பேர். அந்த கோதண்ட பாணின்னு சொல்றோம் பார்த்தேல, அந்த கோதண்டமானது கையில வச்சுட்டு அவர் என்ன பண்ணிருக்கார்? உலகத்தை எல்லாம் பயம் பயப்படுத்தினார். ராமனுடைய கோதண்டத்தை பார்த்தாலே எல்லோருக்கும் பயம். அப்படி அந்த கோதண்டத்தினோட தனுர்தரனாக தான் வழங்கினார். சரி, இப்ப முதல்ல சாரங்கிற தனத்தை உடையவர்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம். ரெண்டாவது அவதார விசேஷத்துல கோதண்டம்ங்கிற ஒரு தனத்தை வச்சுண்டு அந்த உலகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை நடத்தினார்னு பார்த்தோம். ஒரு வில்ல கையில வச்சுட்டு இருக்காருன்னு இது என்ன சார் பேரு? ஒரு வசதி, ஒவ்வொரு யோதனும் வில்ல கையில வச்சுட்டு இருக்கா. அதனால என்னதான் ரொம்ப வசதியா அவருடைய வில்லு போகலன்னாலும் வில்ல வச்சுட்டு இருக்கணும் ஒரு நாமாவா அதை பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல தனுசுன்னு நம்ம சொல்றோம் பார்த்தா வில்லுன்னு, அந்த வில்லுங்கிறது எதை குறிக்கிறதுன்னு பார்க்கணும். தேவதைகளுடைய கையில எந்த ஒரு ஆயுதம் இருந்தால் அந்த ஆயுதத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. அதே போலயே இந்த வில்லுங்கிறது என்னத்தை சொல்றது? பிரணவோ தனுஷரோ ஹியாத்மா பிரம்ம தல்லட்சி முச்சதே அப்ரமத்தேனவே தவ்யம் சரவத்தன்மயோ பவேத் அப்படின்னு உபனிஷத்தை சொல்றது. வில்லுங்கிறது என்ன சார்னா, வில்லு மாதிரி வளைஞ்சிருக்க கூடியதான ஓங்காரம். சம்ஸ்கிருதத்துல ஓங்காரத்தை இப்படி எழுதுறேன் இல்லையா, அதே மாதிரி இந்த வில்லும் ஓங்காரமா இருக்கான். இந்த வில்லு எனக்கூடிய ஓங்காரம் எனக்கூடியதான வில்லுல ஒரு அம்பை போட்டு வைக்கணும். அம்பானது எதுன்னா உங்க மனசு. பிரணவோ தனுஷரோ ஹியாத்மா, நம்ம மனசு மனச ஓங்காரம்ங்கிற வில்லுக்குள்ள பூட்டி வைங்கோ. அப்ப என்ன ஆகும்? அம்ப வில்லோட சேர்த்து வச்சல், அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த வில்லுல இருந்து அம்ப வெளியில போகணும். அத லட்சியத்தை பார்த்து அந்த வில்லு அம்ப விடணும். இங்க லட்சியம் எது? எதை உடைக்கணும், எதோட போய் சேரும்? சாதாரணமா ஒரு டார்கெட் லட்சியம் அது மேல போட்டோமே, ஆனால் இந்த அம்பானது போய் அந்த டார்கெட்டை குத்திவிடும். குத்திவிட்டு அங்கேயே இருக்கும், இல்ல அதுக்கு பின்னால போகும். அந்த லட்சியத்தோட ஒன்னா ஆகணுங்கிறதுக்காக அடைக்கப்பட்டதான அம்பானது அது வில்ல விட்டு விட்டு போய் லட்சியத்தோட ஒன்னாகிடும். இதானே நம்ம பார்த்தது? அதே போல இங்க என்ன, இங்க லட்சியம் என்ன? பிரம்மஸ்வரூபம் பிரணவோதனோ ஹியாத்மா பிரம்மதல் லட்சிய முச்சதே, அந்த பிரம்மன் தான் அதனுடைய லட்சியம். இப்ப என்ன பண்ணணும்னா அப்பிரமத்தேன வேத்தவ்யம், இந்த பக்கம் ஏமாறாத அம்ப போடணும். அந்த வில்லாணியானவன் வில்லிலிருந்து அம்ப போடும் பொழுது அவன் வேற எதையும் பார்க்க மாட்டான். அவனுக்கு அந்த குறி ஒண்ணுத்தான், குறியன இப்படி அப்படி பார்த்தானையானால் அவனால ஒண்ணும் அதை கரெக்டா போட முடியாது. அதே போலயே நீங்க அந்த யோகத்துல யோக சித்தவருத்தி நிரோதா, அது ஒரு யோகம். அந்த அம்பு வில்லுல இருந்து அம்ப போடுறதுங்கிறது ஒரு யோகம். வேற எங்கேயும் உங்க மனசு எதையோ எண்ணி எதையோ நினைச்சுண்டு அப்படியெல்லாம் பார்க்கப்படாது. லட்சியம் எது இருக்கோ அந்த லட்சியத்தை மட்டும் பார்க்கணும், உலகத்துல வேற எண்ணும் தெரியப்படாது. அப்படி பார்த்து அந்த குறிய பட்டு டக்குன்னு விட்டேன்னா நேரம் அது போய் எங்க போகும். அதே போலயே அந்த பிரம்மத்தை நீங்க பார்க்க வேண்டாமா? சோ உங்க மனசானது பிரம்மத்துல போய் எப்படி தங்கி நிக்குமோ அது போல பாருங்க. அதான் அப்ரமத்தேன வேத்தவ்யம் பண்ணினா என்ன சார் லாபம்? அம்ப விட்டுலையான அம்பானது என்ன போ என்ன பண்றது? லட்சியத்தோட ஒன்னாயிடும். அதே போல எங்க என்ன இருதுன்னு, உங்க லட்சியம் என்ன? பரம்பொருள். அந்த பரம்பொருளோட உங்க மனசு உண்ண போயிடுது. மனசு பரம்பொருளோட சேர்ந்துருத்துனா அப்புறம் வேண்டியது என்ன இருக்க? மனுஷியனுடைய வாழ்க்கையில அவன் அடைய வேண்டியது அவன் மனதை பரம்பொருளோட சேர்த்து வைக்கணும். சோ இந்த பரம்பொருளை மனசு மனசை பரம்பொருளோட ஒன்னாக்கி விட்டான். இதுதான் யோகத்துக்கு லட்சணம். அந்த யோக லட்சணமானது இங்க தனுசரஹாங்கிற நாம அவனால சொல்லப்பட்டது. இப்ப தனுசானது என்ன பண்ணிட்டு இருக்கார்? தன்னுடைய மனசு எனக்கூடியதான அம்பை, ஓங்காரம் எனக்கூடியதான தனுசுல வில்லுல பூட்டி வச்சு அந்த பிரம்மம் எனக்கூடியதான லட்சியத்தை நோக்கி விட்டார். பிறகு மனசானது பிரம்மத்தோட லீனமாயிடுது, மனசு பிரம்மத்தோட கலந்து போச்சு. பிரம்மத்துல மனசு கேந்து போயிடுச்சுன்னா அதுக்குதான் சமாதின்னு பேரு. சமாதின்னு என்ன? பிரம்மத்தையே நினைக்கிறது. இந்த சமாதிய அனுபவிச்சாரா ராமன். அதனால தனுர்தரஹாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? சமாதியை அடைந்தவர். அது எதற்காக சொல்றேன்? உங்களுக்கும் அது வரணுங்கிறதுக்காக. அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணினோமையானால் நமக்கும் அந்த சமாதி வரணும் எனக்கூடியதான எண்ணத்தினால் ராமன தனுஷ்கரமாக தியானம் பண்ணுவோம். இந்த இடத்துல தனுஷ்னா இதான் அர்த்தம். அதே மாதிரியே ராமன் சீதாதேவியை விவாகம் பண்ணிக் கொள்வதற்காக என்ன பண்ணினார், சிவதனுஷை உடைச்சார். பார்த்துருக்கோம் சிவதனுஷ எத்தனை வருஷமா இருக்கு சார், அது சில ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஜனகரில் இருக்குன்ட்டார். அத்தனை வருஷங்களாக ஒண்ணு இருக்குமே, ஆனால் அது இரும்பால செய்யப்பட்டிருந்தாலும் துருபிடிச்சிருக்குமா இருக்காது. அத்தனை வருஷங்களாக இருக்கக்கூடியதான தனுஷை உடைச்சாலும் ராமனுக்கு விசேஷமாக தாங்கள் அதை பேரிட்டு சொல்லிட்டு இருக்கையில கௌரவமாக ஸ்தோத்திரம் பண்றேன்னா என்ன அர்த்தம், அது ஏதோ இரும்பினாலோ மூங்கினாலேயோ செய்யப்பட்ட வெறும் தனுஷு இல்லை, அது என்ன பண்றது, அந்த ஓங்கார ரூபமான தனுஷு. அந்த ஓங்கார ரூபமான தனுஷை எடுத்து அந்த நான்கயிற பூட்ட ஆரம்பிச்சதுமே அந்த ஓங்காரமே தனியா போயிடுதான். அப்ராப்ய மனசாசா, இனிமேல அந்த வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதான் அந்த ஓங்காரம்னு வாயால சொல்லின்றது, ஓங்காரத்தை மனசால நினைச்சுன்றது, மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதான பிரம்மஸ்வரூபமா ஆயிடுது. இனிமேல ஓங்காரமும் விழுந்து போடுச்சு. ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருந்தே தாங்கள், ரொம்ப நாளா ஜபம் பண்ணிட்டே இருக்கல, ராமநாமாவையோ கிருஷ்ணநாமாவையோ ஏதோ ஒண்ணு ஜபம் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கிற ஒரு காலத்துல அப்படியே மறந்து போயிடுது சார், ஜபமும் ஓடல மனசுல, என்ன ஆச்சுன்னு தெரியல, நீங்க தூங்கல, கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டாக் ஆயிடுது, அதுல டார்க்னஸும் வரல, இருட்டு வந்துருதுன்னு வச்சுங்களேன், தூங்கி இருக்காருன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. தூக்கத்தை நமக்கு எல்லாம் இருட்டா தெரியறது, இருட்டும் இல்ல, ஆனா எதை நினைச்சதும் அது மட்டும் இருந்தது, ஆனா எப்படி அதை நான் கண்டேங்கிற நிலை இல்லாம போச்சுதான் சமாதி. அப்படிப்பட்டதான இப்படி என்று எடுத்து சொல்ல முடியாததான ஒரு நிலையை அடைந்தார், அதான் தனுர்பங்கம். இந்த சமாதியானது முதல்ல ஆரம்பிச்சிருக்கங்க, அதான் தனுர்தரா சிவசருஷம் உடைச்சவன். இப்படி இங்கிற அர்த்தங்கள் எல்லாம் சொல்லக்கூடியதான ஸ்வரூபம் இந்த ஓங்கார பிரணவாத்மகமான ஸ்வரூபத்தை வச்சுட்டுதான். ஆகையால் பகவான் ஸ்ரீராமனுக்கு என்ன பேரு, தனுர்தரஹா. இது மட்டும் இல்ல, இந்த தனுஷத்தை பத்தி சொல்றப்ப வேதங்கள் நமஸ்தே சுதன்வனே பரமேஸ்வரன் சொல்லும் பொழுது ஒரு வில்லாளியே வில்ல வச்சுட்டு இருக்கல, என்ன உங்க வில்லுக்கு ஒரு நமஸ்காரம் அப்படி சொல்றது, பகவானுடைய வில்லு பரமேஸ்வருடைய வில்லு என்ன ஓங்காரம், அங்கேயும் இதே தான் அர்த்தம், நமஸ்தே சுதன்வனே. அதோட மட்டும் இல்ல, அந்த வில்லுல இருந்து பானங்கள் வெளியில வருது இல்லையா, அதே போலயே அந்த ஒரு வில்லுல இருந்து பானங்கள் வர்றது மட்டுமல்ல, ஏட்டாமன் நம்பா தோவர் தமிழவா, அந்த வில்லுல இருந்து வரக்கூடியதான இசுக்கள், இசுன்னு என்ன அர்த்தம், அம்புகள், அந்த பரமேஸ்வரன் ஓங்கார ரூபமா இருக்கக்கூடியதான அம்புகள் அன்னது எப்படி அன்னம் வாதா வருஷா, இதுலமா சார் அம்புகள்ங்கிறேள் மழைகள் வருஷங்கிறேள் வாதங்கிறேள் எப்படி அன்னங்கள் பூமியை வில்லா வச்சுன்றதார், ஒரு காலத்துல பூமியை வெல்லா வச்சுருக்கும் பொழுது அந்த பூமி எனக்கூடியதான வில்லிருந்து வெளியில வரக்கூடியதான அம்புகளா இருந்து அன்னம் ஆயிடுதான். என்ன அன்னம், கோதுமங்கள் அரிசி மற்ற தானியங்கள் இவைகள்லாம் அம்பு வெளியில வரா போனதுன்னா பூமியை உடச்சுட்டு வெளியில வருது, ஏட்டாமன் எந்த வில்லிலிருந்து வரக்கூடியதான அம்புகள் அன்னமாச்சோ. அதோடு இல்ல வாத அந்தரிக்ஷம் ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ்ல இருந்து சார் காத்து வருது, ஜன்னல் பக்கத்துல இருந்தோம் காத்து அப்படியே வந்து இடிக்கிறதோ இல்லையோ நம்மள, நல்ல காத்து சார் அப்படிங்கிற இன்னும் கொஞ்சம் நல்ல பே காத்த காத்து ஜன்னல் மூடுங்கிறேன், வேற என்ன அம்பு குத்துறா போல வந்து காத்தாரு நம்மளை குத்துறது, அந்தரிக்ஷத்திலிருந்து வந்ததான அம்புகளுக்கு வாதங்கள்னு பேர். மேகத்திலிருந்து வருஷங்கள் வருது, மேகத்துல இருந்து வருஷம் வரும் பொழுது நல்ல ஜோர் மழை பெய்யும் பாதத்துல பார்த்துடையானால் அதுல நனஞ்சலையானால் குத்தரா போல வந்து செய்யும் சரீரத்துல, என்னடா இது பரமேஸ்வரன் வருஷ ரூபமாக இருந்தது மேக ரூபமா இருந்து கொண்டு மேகம் எனக்கூடியதான வில்லுனால வருஷம் எனக்கூடியதான அம்புகளை போடுறாராம் இப்படின்னு ருத்ரத்துக்கார். ஏகாமன் நம் பார்த்த வருஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வேதத்துல இந்த தனுர்தரகாங்கிற நாமாவா அப்படி விசேஷமாக தெரிஞ்சு. அதனால்தான் நமஸ்தே அஸ்து தன்வதேன்னு ஆரம்பிக்கிறோம் அந்த ருத்ரத்தை, ஸ்ரீருத்ரத்தை. அப்படி விசேஷமாக இருக்கிற ஸ்ரீருத்ரத்தை அர்த்தத்தையும் இங்க சேர்த்துண்டு, இங்கே தனுர்தரா ஸ்ரீமான் ராம மகா தனுர்தர யாவாசா இது தனுர்தரா. அப்படி தனுர்தரகாங்கிற நாம மட்டும் இல்ல, அவரே வேதம். இந்த தனுர்வேதம்ங்கிறது அதர்வ வேதத்துக்கு அங்கம். நாலு வேதங்கள், நாலு வேதங்கள்லயும் ஆறு அங்கங்கள் இருக்கு. சிக்ஷா, கல்பகா, வியாக்கரணம், நிருத்தம், சந்தோ, ஜோதிஷம், இப்படின்னு ஆறு. இந்த ஆறு அங்கங்களோட சேர்த்து வேதத்தை வாசிக்கணும். வேதத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது இவைகள்லாம் வேணும். இந்த அர்த்தங்கள் சொல்லிண்டு வேதத்தை உபபிரமணம் பண்ணக்கூடியதான அங்கங்களோட சேர்ந்து உபவேதங்கள் சிலது இருக்கு. ஆயுர்வேதம், தனுர்வேதம், நீதி சாஸ்திரம், இப்படி எல்லாம் சில உபவேதங்கள். இந்த தனுர்வேதம்ங்கிறது அதர்வ வேதத்துக்கு அங்கமானது, அதர்வ வேதத்தினுடைய உபவேதமாக இருக்கு இந்த தனுர்வேதம். அதனால்தான் பிராமணனா இருக்கக்கூடியதான துரோணாச்சாரியர் இதை வாசித்தார். சில பேர் ரொம்ப பேர் கேட்பார், துரோணாச்சாரியர் பிராமணன் தானே ஆச்சு, பிராமணனா இருக்கிறவங்க ஏன் சார் வில்ல கையில எடுத்தார், அது சத்ரியன் பண்ண வேண்டியது? அப்படி எல்லாம் கிடையாது. எல்லா சாஸ்திரமும் பிராமணன் அறியிடும். வேத சாங்கா தேதவியா சாராஹாசியா, முழுமையான வேதத்தை அந்தனர் அறியணும். அதை உபயோகப்படுத்தணும் அதனால பண்ணணும்னு இல்லை. ஆனா அவருக்கு அப்படி நேரிட்டது, துரோணாச்சாரியருக்கு அப்படி நேரிட்டது. ஏன் அப்படியாச்சு? முதல்ல அவர் ராஜா இல்லை, அவர் சாதாரணமான பிராமணனா தான் இருந்தார். தனுர்வேதத்தை கத்துண்டார், அவருக்கு என்னமோ அதுல முதல்ல இருந்து பிடிச்சது இன்ட்ரெஸ்டிக்கா கத்துண்டார். யாரும் அதை கத்துண்டார்னு மீதி கத்துக்கலன்னு சொல்லாதீங்க. வேதாத்தியனெல்லாம் பண்ணினார், மற்ற சாஸ்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணினார், ஆனா அவருக்கு என்னமோ அந்த தனுர்வேதத்துல பிடிப்பு இருந்தது. ஆகையால் மனுஷன் எந்த துறையிலையாவது முன்னுக்கு வரலாம், ஆனா எந்த துறையை நீங்க எடுத்துக்கிறீங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனா அதுல சின்சியரா ஒர்க் பண்றீங்களாங்கிறது முக்கியம். அது நீங்க அதுல ஸ்ரத்தா பக்தியோட நீங்க முன்னுக்கு வந்தீங்கன்னா பரமாத்மாவை பார்க்கலாம். சதுஷ்டி கலா ராஜ்யா, சதுஷ்டி கலாமயி, பரமாத்மாவை எந்த கலை வழியாகவும் நீங்க அடையலாம். ஆனா எதையும் நீங்க ஸ்ரத்தா பக்தியோட பண்ணணும். இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம், இதுவும் சரியா வரல சார் வாழ்க்கைன்னு விட்டுப்படாது. அப்படி நீங்க நிஜமா பண்ணினா வரலாம். அப்படி அவருக்கு அதுல தீர்மானமா இருந்தது. ஆனா என்ன பண்றது, ஆரம்ப தசை நன்னா இல்ல, பரம ஏழ்மையா இருந்தது. யார்கிட்ட வாசிச்சா? திருபதரும் இவரும் சேர்ந்து வாசிச்சா. கடைசியில கொஞ்ச நாள் திருபதர் சொன்னா, உங்களுக்கு கஷ்டம் வந்தா என்ன வந்து பாருன்னார். கஷ்டம் வந்தது என்ன பண்றது, பக்காசே இல்லை சார், ஒண்ணுமே முடியல, பையன் வேற வந்து இருக்க மாட்டா. அப்ப அந்த பையனுக்கு சாப்பாடு கொடுக்கறது கூட காசு இல்லாத நிலை வந்துருக்கு. ஆத்துக்காரி சொன்னா, நீங்க தானே சொன்னேன் திருபதன் ராஜா எனக்கு வேண்டியவர், தெரிஞ்சவர், கிளாஸ்மேட்டுன்னு சொன்னேன், போனேன்னா ஏதாவது சகாயம் பண்ணுவார என்னமோ அப்படின்னு. சரின்னு போன. பாருங்க, எனக்கு சகாயம் பண்ணணும்னு எனக்கூடியதான ஆசையோட போனதான துரோணாச்சாரியனுக்கு கிடைக்கல. அதே மாதிரிதான் கிருஷ்ணனும் குசேலனும் சேர்ந்து ஒரு இடத்துல வச்சார் சாந்தி பண்ணிக்கிட்ட. அந்த குசேலனானவர் கிருஷ்ணனை போகும்பொழுது பார்க்கணுங்கிறதுக்காக, நான் எனக்கு இது வேணும்னு அவரை கேட்கணுங்கிற எண்ணம் இல்லை அவருக்கு. அவாத்து மாறி போங்கோ கேளுங்க, நல்லா போக மாட்டேன், எத்தனையோ தரம் சொன்னாலும் கேட்கல. கடைசியில் என்ன, நீர் ஒன்றும் கேட்க வேண்டாம், பார்த்துட்டு வரும்னர். அந்த ஸ்திரீகளுக்கு ஐடியாஸே ஜாதி, இது பார்த்துட்டு வந்தா போறோம்னர். அவளை எல்லாம் நடக்கிறது நடக்கும், போறப்ப அவளை அவளை கட்டி கொடுத்தா. இவருக்கு அது கூட ஞாபகம் இல்லை. ஏன்னா தச்சிந்தனம் தன்மனம் அந்யோன்யம் தற்பிரபாஷணம், மனசுக்குள்ளேயே அந்த பகவானோட இருந்த நாட்கள், பகவானோட பழகின பழகல், அவர் சொன்ன பேச்சுக்கள், இதே நினைச்சுண்டு போறார். இவர் என்னைக்கு இங்கே கிளம்ப ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு அவருக்கு தெரிஞ்சு போயிடுது, எந்த வீட்டுக்குள்ள நுழைவாரோ அந்த வீட்டுக்குள்ள அவர் இருக்க. அந்த வெளியில வரும்பொழுது அங்கிருந்து ஓடி வந்து அவரை பிடிச்சு நமஸ்காரம் பண்ணி அவருடைய கால் அலம்பி ஜலத்தை மேல புரட்டணும் பண்ணிட்டு, புனந்துமம் பிராமண பாதபம் சவஹா. என்ன கிளாஸ்மேட் தானே, என்ன கிளாஸ்மேட்டு, இன்னைக்கு அவர் உயர்ந்ததான ஒரு பிராமணன், உயர்ந்ததான ஒரு பக்தர். அந்த பக்தனுக்கு கொடுக்கற மரியாதை நான் கொடுக்கணும், நானே கொடுக்கல. என்ன உலகத்துல வேற யாரும் கொடுப்பா? அப்படிங்கிற ஓடி வந்து அவருக்கு எல்லாம் மரியாதையும் பண்ணி அவர் உட்கார வச்சு அவர் கொடுக்கவே இல்லை. தானே அதை எடுத்துட்டு வாயில போட்டு அவருக்கு அனிதர சாதாரணமான ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். ஒரு இடத்துல அவர்கிட்ட கேட்கணும்னு எண்ணமே இல்லாமல் போனார், அவருக்கு எல்லாமும் கிடைச்சது. அதே மாதிரி இவர் அவரிடத்துல போய் நம்ம கேட்கணும் சகாயம் கேட்கணுங்கிற எண்ணத்துல போறார், கிடைக்கல. ஏன்னா சபையில நடு சபையில சொன்னார், நீ எனக்கு கிளாஸ்மேட்டை இப்படி சொன்னேன் பிராமிஸ் பண்ணினேன். அவருக்கு அவமானம் ஆயிடுச்சு. இப்படி கந்த துணியை வச்சிருந்த ஒரு பிராமணன் பரம தீனனா இருக்கிறவர் கிளாஸ்மேட்டு சொல்றாரேன்னு ஒரு கர்வம் ஜாஸ்தியா இருந்ததுனால அப்படி அனுப்பிச்சுட்டார், எனக்கு ஒண்ணும் தெரியாது நீ போயிட்டு வா அப்படின்னு. மனசுல வருத்தம் ஆயிடுச்சு. பிராமணனுக்கு வரவே படாது அஹிம்சா சத்தியம் ஞானம் அப்படின்னு. அவரத்துல ஒரு விதமான கோபாதிகள்னா இருக்கப்படாது. இருந்தாலும் என்ன பண்றது, வந்து இவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். அப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் நடந்தது, கௌரவாளுக்கு குருவாயிட்டார். இனிமேல வாழ்க்கையில ரிவர்ஸே கிடையாதுன்னு. முதல்ல ஏதோ கஷ்டமே தவிர, அப்புறம் கௌரவாளுக்கெல்லாம் கௌரவாள் பாண்டவாள் இவளுக்கு குருவாயிட்டார். அத்தனையும் பணம் நிறைய வந்திருந்து 105 குழந்தைகளுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார். தனுர்வேதத்தை அவருக்கு அவருக்கு பெட் சப்ஜெக்ட், ரொம்ப இஷ்டம் வேற. அதை வேற குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சத்திரிகளா இருக்கிற குழந்தைகள், அவ எல்லாருமே நல்லா படிக்கணும்னு வந்த குழந்தைகள், அத்தனை பேருக்கும் சொன்னதுமே கடைசியில் ஒரு நாளைக்கு என்ன பண்ணினார், எல்லாம் ஆயிடுத்த பாருனார். அப்ப குரு தட்சிணை என்ன கொடுக்கறதுன்னு கேட்டார். கேட்டா வரலாம். இப்ப குரு தட்சிணைய இல்லாத காலத்துல ஒன்றும் வரல. இப்ப இவ்வளவு காசு இருக்க குரு தட்சிணை நான் என்ன கேட்பேன்? ஏதாவது ஆத்துல இல்லைன்னு தானே கடைக்கு போய் வாங்கணும். மால்ல போய் ரயில் ஒவ்வொரு கடையா இறங்கி இறங்கி உள்ள போய் போய் பாக்குறது எல்லாம் ஆத்துல இருக்கு, என்னத்தை வாங்குவேன்? ஆத்துல வாங்கினா இடம் அடைச்சுக்கணுங்கிற ஒரு பரிஸ்தி, வேணுங்கிற எண்ணம் இல்லாத பரிஸ்தி. அப்படி ராஜ புரோஹிதனா இருந்து ராஜகுமாராளுக்கு அத்தனை பேருக்கும் பாடம் சொல்லிட்டு இருக்கக்கூடியதான அந்த துரோணாச்சாரியருக்கு இது வேணும் என்று கேட்க தெரியல, அத்தனையும் சமிருத்தியா வந்து அந்த மகாலட்சுமி கடாட்சம். அப்படி யோஜனை பண்ணி பண்ணி பாக்குற அப்புறம் ஞாபகம் வந்துதான், இந்த திருபதனான என்னை ஏமாத்தினா, நாலு பேர் இதுல என்ன அவமானப்படுத்தினா, அவருக்கு ஒரு பாடம் சொல்லி தரணும். ஆகையால் நீங்க என்ன பண்ணுங்க, 105 பேரும் போங்க, போய் திருபதனோட சண்டை போட்டு உயிரோட கொண்டு வரணும், கொண்டு விடாது உயிரோட கொண்டு வரணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அது சார். இத்தனை பேரும் போற சார், போனா தர்மராஜா பீமன் நகுல சகதேவாள் துரியோதனாதிகள் அத்தனை பேரும் போட்ட பானங்களை இவன் ரெண்டாவது பானம் எடுக்கிறதுக்குள்ள இவன் மேல 10 பானம் விழுந்ததும் திருபதன் அவ்வளவு வேகமா அடிச்சான். ஏன்னா அவளுடைய ட்ரைனிங் வேற, விவகாரம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அர்ஜுனன் என்ன பண்ணினார், துருபதன் போட்டதான அத்தனை பானங்கள் மேலையும் மேல கொடுத்து அந்த பானங்களை கீழே தள்ளி திருபதனுடைய தேரையும் அவருடைய சாரதியும் குதிரைகளும் விட்டு தள்ளினான். பார்த்தான் திருபதன், இப்படி ஒரு வியக்தி உலகத்துல இருக்கானா அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். அதுக்குள்ள சேர்த்து அவரை பிடிச்சு தோக்கடிச்சு தேர்ல கட்டி தன் தேர்ல பிடிச்சு இழுத்து தோ பண்ணிட்டு வந்துட்டான். முழுக்க வந்ததுமே இவர் பாக்குற, இப்ப என்னாச்சுன்னு, அன்னைக்கு நான் உனக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னியே, இப்ப என்ன சொல்ல போறேன்னு, என்ன பண்றது, என்ன இப்படி யோசிச்சுட்டார். சரி சந்தோஷம், இப்ப என்ன பண்ண, இப்ப உன் ராஜ்யம் யாருது, என்னுடைய சிஷன் ஜெயிச்சு விட்ட வந்திருக்கான், உன் ராஜ்யம் யாருது, அவன் உங்களதான். அப்ப சொன்னாராம், இனிமேலையாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். இப்ப இத்தனை நாளா நான் உங்களுக்கு வேண்டியவன் எனக்குடையதான எண்ணத்தை விட்டா இனிமேல நம்ம சமானமா இருப்போம். சமானமா இருக்கணும்னு என்ன அர்த்தம், விவாகஸ்த விவாதஸ்த சமயோரேவ சோபதே. பாரத வசதி விவாகம் பண்ற காலத்திலயோ அல்லது விவாதம் ஒத்தர் ஒத்தர் சண்டை போட்டுக்கிறது அதெல்லாம் சமமா இருக்கணும், ஈக்குவலா இருந்தா தான் தெரியாது. குத்து சண்டை ஸ்டேட் சாம்பியனோட நம்ம சின்ன குழந்தைய அடிச்சிருந்த ஒரே அடி போயிடும், அப்படியெல்லாம் இருக்க விடாது. அப்படிங்கிற அபிப்பிராயத்துல உன்னுடைய ராஜ்யத்தை ரெண்டா கூறு போட்டு ஒரு ராஜ்யம் எனக்கு ஒரு பாதி உனக்கு அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். திருபதன் கவலைப்படலையா, ஏண்டான அவனுடைய அபிப்பிராயம் வேற. எப்ப இந்த ராஜ்யம் வாழ்ந்து போச்சோ, ராஜ்யம் போனாலும் இந்த வாழ்க்கையில நான் பார்க்க வேண்டிய ஆளை பார்த்தேன், யார்? அர்ஜுனர். நமக்கும் சமானமான யுத்தம் பண்றவன் இந்த உலகத்துல இருக்காரான்னு நான் பார்த்தேன், அதுபோல இதுவரைக்கும் காணப்படல. அர்ஜுனனை பார்த்துவிட்டேன், அந்த அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு நினைச்சா பழைய நாள் நல்லவாளா இருந்தாலே, ஏன்னா அவ அது நம்ம அதுக்கு மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படிங்கிற இருந்தா அதுக்காக ஒரு பொண்ணு வேணும். என்னத்தான் இருந்தாலும் நம்மளை மறுபடியும் அவமானம் படிச்சினார். இந்த துரோகம்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த மனுஷனுடைய குரோதம்னு ஒண்ணு இருக்கு, அது மேல மேல வளர்ந்துட்டே இருக்கும். எப்பொழுதுமே குரோதமானது நம்ம சாந்தத்தோட தான் பார்க்கணும். அது நிஜமாக ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்தா கோபத்தை நீங்களும் கோபத்தை அடைஞ்சேன், ஏன்னா அந்த கோபம் குறையாது. கோபத்தை குறைக்கிறதுக்கு வழி அபிமானம். அவளை சாந்தமா இருந்தா தான் அவளுக்கு சாந்தம் பொறுமையிட உயர்ந்ததுன்னா ஷார்பஸ்ட் வெப்பன் கிடையவே கிடையாது. நீங்க என்ன வச்சுட்டே இருந்தாலும் நான் பாட்டுக்கு வாய் மூண்டுதுன்னா உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். என்ன வச்சுட்டே இருந்த மாதிரி சூடு சொரணா இல்லைன்னு இன்னும் ரெண்டு வயசு வைப்பான், அது வச்சு வச்சு ஓஞ்சி போயிடுவான். அதுக்கப்புறம் அவனால இந்த பக்கம் வர முடியாது. ஆனா நீங்க கோபத்தோட கோபிச்சுடுனா இந்த கோபம் மறுபடியும் வரடுமக்கு. சோ திருபதனுக்கு என்னாச்சு, முதல்ல இவரை கோபிச்சுட்டார், இப்ப இவர் அவரை ஜெயித்தார். அதே போலயே அந்த திருபதன் மறுபடியும் துரோணாச்சாரியரை கொல்லணுங்கிறதுக்காக இவரை கொல்றதுக்காக ஒரு பையன் வேணும். என்ன பண்றது, பையன் வேணும் பொண்ணு வேணும் கிடைக்குமா? யாகம் பண்ணுட்டான், எவரும் எல்லாம் போயிடுது. இது மேல யாகம் பண்ணினா பண்ணப்பாரு, யாகத்தை பண்ணின அந்த யாகத்துல திருஷ்டத்யும்னன்னு ஒரு பையன் பிறந்தான், திரௌபதினு ஒரு பொண்ணு அவள் வைத்த. அந்த திரௌபதிய அர்ஜுனனை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். திருஷ்டத்யும்னனாலதான் விதுரோணாச்சாரியர் கொல்லப்பட்டார். இப்படி அதுக்கப்புறம் திருஷ்டத்யும்னுடைய சரித்திரம் வரும். 6 மாசம் பையனா, 6 மாசம் இந்த விவகாரங்கள்ல அப்புறம் இந்த பாரதத்தை கதையாயிடும். வேண்டாம், இப்ப பாரதத்துல விஷ்ணுதாசனமன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த கதையில. ஏன் சொல்ல வந்து, அது மாதிரி அந்த தனுர்வேதத்தினருக்கு அவ்வளவு ஒரு அபிமானத்தோட இருந்தவர், அதனால வேத ஸ்வரூபமாகவே இருக்கிறவர் பகவான். சயேவ தாசரதி தனுர்வேதம் வேத்தீதி தனுர்வேதா, வேதத்தினுடைய உபவேதமாக இருக்கக்கூடியதான தனுர்வேத வடிவமாகவே பகவான் இருக்கார். ஆகிய ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி, எல்லா படிப்பும் பகவஸ்வரூபம். அதனால இந்த படிப்பு அந்த படிப்பு நினைக்கப்படாது. எந்த படிப்பு வருவதே ஈஸ்வர அனுகிரகம் இருந்தா தான் வரும். நான் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன் சார், பகவத் அனுகிரகம் வேணும். கணக்கு போடுறேன் சார், பகவத் அனுகிரகம் வேணும். புதுசா வரக்கூடிய பயோடெக்னாலஜி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. எந்த படிப்பு வேணாலும் பகவத் அனுகிரகம் இல்லாத போனால் வராது. அதனால்தான் அந்த வேதமும் அவருடைய சுரூபங்கிறது தனுர்வேதா, தனுர்வேத வடிவமாகவே இருக்கார் பகவான். அப்படி தனுர்தரோ தனுர்வேதா. அடுத்தது தண்டஹா, தண்டம். இது தண்டம் எனக்கூடியது பனிஷ்மெண்ட் அர்த்தம். தண்டோ தமகிதா மஸ்மி அப்படின்னு பகவான் தண்ட வடிவமாக இருக்கார், பனிஷ்மெண்டா இருக்கார். இது என்ன தருது, ஏதோ நல்லதுன்னு சொல்றேன் ஒரு பனிஷ்மெண்ட்டை போய் பகவானே பனிஷ்மெண்ட்ங்கிறேன்னு இல்ல. ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு இருக்கிற உபாயங்கள்ல கடைசி உபாயம் இது. ஒரு செயலை நாம் அமல்படுத்தணும், அதை நாம் அடையணும்னு சொன்னா அதுக்கு இருக்கிற உபாயங்கள்ல 4 உபாயங்கள்ல இது ஒண்ணு. இது அர்த்த சாஸ்திரத்துல கௌட்டில்யர் விசேஷமாக சொல்லிட்டு இருக்கார். ஒரு ராஜாவா இருக்கிறவர் இன்னொரு ராஜாவா ஜெயிக்கணும் என்றால், அவரை வசப்படுத்திக் கொள்ளணுமே என்றால், 4 உபாயங்களை கையாளணும். அது என்னது, சாம தான பேத தண்டங்கள். முதல்ல சாமா. சாமான்னா என்ன அர்த்தம், சாது சாமாயித்யாஹோ, சாந்தோக்கியம் பண்ணுது, இனிமையாக பேசணும். யார் நம்மளோட சண்டைக்கு வராளோ, நம்மளோட வேதாபிப்பிராயத்தோட இருக்காளோ, நம்மளை ஜெயிக்கணும்னு பாக்குறாளோ, அவளோட முதல்ல இனிமையா பேசுங்கோ. நீங்க பேசுறதுனால குறைஞ்சு போகல, ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே இனிமையாக அவளோட பேசுறதுனால குறைஞ்சு போகல. ரொம்ப பேர் இப்படி நினைப்பா, நான் போய் அவளோட என்னத்த பேசுறது, எனக்கு என்ன குறைஞ்சு போயிட்டா கம்மியா அப்படின்னு நினைக்க மாட்டேன். அதெல்லாம் இருக்கப்படாது. எப்பவும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுமே ஆனால் உங்களுக்கும் சொல்லிவிட்டு அவருக்கும் சொல்லிவிட்டு யாராவது ஒருத்தர் முன்னால போய் பேசணும். அதனால்தான் எந்த யுத்தமா இருந்தாலும் யுத்தத்துக்கு முன்னால ஒரு தூதம் அனுப்புவார், யுத்தம் வேண்டாம், இது எதுக்கு பேச்சு. இந்த பேச்சு இருக்கே இதனால நிறைய சாமர்த்தியம் அடையலாம். ஆனா அவனுக்கு கர்வம் இருந்தா இந்த சாமான்கிறது உபயோகப்படாது. துரியோதனன் இருக்க, அவரிடத்துல பகவான் கிருஷ்ண பரமாத்மா போறார், எதிர்க்கினர் தர்மபுத்திரால் அனுபவிச்சிருக்கார். யுத்தம்ங்கிறது வேண்டாம், ஏன்னா அது லாஸ்ட் ரிசார்ட். ஒரு யுத்தம்னு பண்ணிடுவோமே ஆனால் எத்தனையோ மனுஷர்கள் பிராணனை விடுவார், யானைகள் குதிரைகள்லாம் போயிடும், நாட்டுக்கு நிறைய காசு வேஸ்ட் ஆகிடும். ஆகையால் யுத்தம்ங்கிறது அவ்வளவு சீக்கிரமாக பண்ணப்படாது. அதனால என்ன பண்ணணும், சமரசமாக போவோம் அப்படிங்கிற எண்ணத்துல தர்மபுத்திரர் என்ன பண்ணினார், ஒரு நாலு கிராமத்தை கொடுங்க போருட்ட. இந்திரபிரஸ்தம் ஜெயபிரஸ்தம் ஜெயந்தம் வாரணாவதம் பிரயட்ச சதுரோ கிராமான் பஞ்சமம் கஞ்சி தேவது. தர்மபுத்திரருடைய வாக்கியம் வருது. இந்திரபிரஸ்தம் ஜெயபிரஸ்தம், இந்திரபிரஸ்தம்ங்கிற ஒரு சின்ன ஊரு, ஜெயபிரஸ்தம்னு ஒரு ஊரு, அதே போல ஜெயந்தம், ஜெயந்தம்னு ஒரு ஊருக்கு பேர், வாரணாவதம், இப்படி நாலு கிராமத்தை சொன்னார். நாலு கிராமம் பக்கத்து பக்கத்துல இல்ல, தனித்தனியா. இந்த நாலு கிராமமும் என்னன்னு அதுல ஒரு விசேஷம் இருக்கு. இவ முதல் முதல்ல இந்த நகுல சகாதேவாள் இவெல்லாம் இருந்த இடம், அதனால அந்தந்த கிராமத்தை கொடுங்கோன்னு கேட்ட, மாதிரி பிறந்த இடங்கள், அதனால அங்கே கொடுங்கோன்னு சொன்னார். இவா இருக்கு ரெண்டு கொடுங்க. அஞ்சாவது கிராமம்னர், எனக்கு வாழ்க்கையிலேயே இஷ்டம் இல்லையே, நீ எதுவும் ஒண்ணு கொடு. நான் சத்திரியனா இருக்கேன், சத்திரியனா இருக்கும் பொழுது ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணுங்கிற ஒரு நியமம் இருக்க, ஜனங்களை காப்பாற்றணும்னு நியமம் இருக்கு, அதனால ஏதாவது ஒண்ண கொடுப்ப. நான் இதுன்னு பிரிபரன்ஸே சொல்லல, தம்பிகளும் பிரிபரன்ஸ் கேட்கல. ஆனா அவர் சொல்லும் பொழுதே என்ன பண்ணினார், மாதிரியினுடைய ஊர்ல இருக்கக்கூடியதான ரெண்டு கிராமத்திலையும், குந்தியினுடைய ஊர்ல இருக்கக்கூடியதான ரெண்டு கிராமத்தையும் இவா ரெண்டு பேருக்கும் அவ ரெண்டு பேரும் கொடுத்தார். எனக்கு பிரிபரன்ஸே கிடையாது, ஏதோ ஒன்று கொடுத்தா வரும், பிரயட்ச சதுரோ கிராமான் பஞ்சமம் கஞ்சி தேவது அப்படின்னு சொல்லி அனுப்புறார் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட. கிருஷ்ண பரமாத்மா போறார், ஏன்னா அவருக்கும் தெரியும் சாவதான பேதண்ட உபாயங்களை பண்ணணும். நேரா போறார் திருதராஷ்டிரட்ட சொல்றார், துரியோசன் இங்கிருந்து வந்தார், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த ஊசியை குத்தினா எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த இடம் கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நிச்சயமா சொல்லிவிட்டார். அதோட மட்டும் இல்ல, அந்த பகவானு கட்டுப்படாண்டார், இதுக்கு இடம் இல்லாத பகவான் சொல்றார், இப்படி பண்ணியதான் நூறு பேரும் அழிஞ்சு விடுவேள் அப்படிங்கிறார். என்ன எங்க வீட்டுக்கு வந்து எங்களையே இப்படி வைக்கிறார், ஆகையால் இவரை கட்டி போடுங்கன்னார். கட்டுமோட்டார் சிஷ்யெல்லாம் மற்றவெல்லாம் சேர்ந்து கட்டினா ஆபாத்தாள நபஸ்தலாம் இங்க இருந்து ஆரம்பிச்சு ஆகாசம் வரைக்கும் வளர்ந்தார் சார். விஸ்வரூபத்தை காமிச்சார், எங்க கயிறு எதுன்னு, சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது யசோதையால கட்ட முடியலையா, அவர் வளர்ந்த பிறகு இவரால கட்ட முடியுமா, யசோதையிட்ட பக்தி இருந்தது அதனால அப்பாவது ஜெயிக்கலாம், இவரிடத்துல அதுவும் இல்லையே கட்ட முடியல, அப்ப தோத்து போயிட்டான். அப்ப தாரா அது வந்து அனுகிரகம் பண்ணி வேண்டாம்ப்பா, அவனால முடியாது அப்படின்னு தான் தூத்தரோ இல்லையோ வேற ஒண்ணும் அங்கே பேசுறதுக்கு இல்ல, நிறைய விஷயத்தை சொல்லி சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டார். எல்லாம் ஆனபிரு இப்படி அவரை இம்ச பண்ணணும்னு ஆரம்பித்த துரியோதனும் கடையில சாப்பிட வாங்கன்னார். உங்க ஆத்துல சாப்பிட மாட்டேன், இப்பவும் சொல்ற வர உங்க ஆத்துல கை நினைக்க மாட்டேன், என்ன அவ்வளவு விரோதம்னு, மனுஷன் இருக்கிறதே கொஞ்சம் நான் இதுல வந்து கை நினைக்க மாட்டேன் இப்படி எல்லாம் சொல்லப்படாது. பகவான் சொன்னாராம், வேண்டாம்ப்பா இந்த சமயத்துல வரப்படாது, என்ன பாண்டவன் துஷசே ராஜன் மம பிராணாகி பாண்டவாக, நீ பாண்டவாளை புரோதமா வச்சுட்டு இருக்காய், அவளை துவேஷிக்கிறாய், அந்த பாண்டவாள் எனக்கு ரொம்ப பிடித்தவர்கள், ஆகையால் உங்க ஆத்துல சத்ரு குரோகத்துல போஜனம் பண்ணப்படாதுன்னு இருக்கு, இதெல்லாம் ஆனபரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விதுரநாத்துக்கு போய் எதோ சாப்பிட்டு வந்தாருன்னு இருக்கட்டும். இப்படி இது முதல் உபாயம் சாமாங்கிற உபாயம், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு, அதனால காரியம் ஆகல என்ன, சரி உனக்கு ஏதோ காசு கொடுக்குறேன், ஏதோ சகாயம் பண்ணி வைக்கிறேன், இந்த யுத்தம் வேண்டாம் அப்படின்னு சில கிராமங்களை கொடுக்குறேன், அப்படியாவது சொல்லலாமா, யானை கொடுக்குறேன், உதவி கொடுக்குறேன், ஏதோ காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யுத்தத்தை ஏதோ ஒரு விதமாக நிறுத்தணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். இது தானம், நிறைய காசு இருக்கிறவளுக்கு தானம் வருமா, கர்வம் இருக்கிறவாள் இடத்துல சாமா உபயோகப்படாது, அதிகமாக காசு இருக்கிறவர்கள் இடத்துல காசு கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் அது சரியாவது. அதுக்கப்புறம் பேதம், பேதம்னு என்கிட்ட இப்படி பண்றியா அப்ப என்ன பண்றதுன்னு, இன்னொருத்தரோட அவனுக்கு சண்டை போடும்படி பண்றது, அப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல போயிடுவான், நம்ம மேல சண்டைக்கு வரமாட்டான், இப்படி பிரிக்கிறது இல்ல, அவளுக்குள்ளே இன்டர்னல் கமோஷன் வரும்படி பண்றது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாக்கர். ஆகையால் அதுக்கு பேதம்னு பேரு. இது வந்து கெட்டவாள் இடத்துல இது வராது, பலசாலி இடத்துல பேதமானது பொருந்தாது. வழி என்னன்னு, கர்வமும் இருக்கு, அதே போலயே காசும் இருக்கு பலசாலியாகவும் இருக்கான். இப்படிப்பட்ட ராவண நடத்துல தண்டம் தான் வழின்னு சொல்றேன் அப்படின்னு நாலு உபாயங்களும் மூணு உபாயங்களும் ராவண நடத்தை பொருந்தாத ஆயால் தண்டம் தான் ரைட் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த இதுக்கு மேல ஏறி உடச்சுட்டார். முதல்ல ஆரம்ப யுத்தத்துக்கு சுந்தரகாண்டத்துல விவகாரம் என்ன, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அனுப்பிச்சார் எல்லாரையும் ஜம்புமாலி மந்திரி பித்ரான் சேனாதிபத்திரான் வரவா எல்லாரையும் ஒரு தாபா கட்டையை வச்சுட்டு கொண்டாரு சார். ராமனுக்கு வல்லவனுக்கு பில்லாயிருக்கிற அனுமார் என்ன பின்னா இருக்கிற தாபா கட்டை முடிச்சார் போருண்டார் எல்லாரையும் அதனாலேயே வச்சு வச்சுட்டார். அத்தனை சைன்யத்தையும் ராவணத்துல ஒன்றாடு சைன்யம் ஒரே ஆயுதம் தான் தாபா கட்டை. அப்படி ஒரு சக்தி ஒரு சாமர்த்தியம் இருந்தது அது ததண்டம். கடைசியில் என்ன பண்ணினார் அவளை பனிஷ் பண்ணி பாடத்தை கத்து கொடுத்தார். இப்படிப்பட்டதான தண்ட ரூபமாக பகவான் இருக்கார். காரிய சாதனத்துக்காக இருக்கக்கூடியதான நான்கு உபாயங்கள்ல தண்டம் எனக்கூடியதான உபாயமா இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடியதான வர பகவான் இருக்கார். அதனாலதான் தமனம் தமயதாம் தண்டஹா தண்டோ தமயதாம் அஸ்மி இது வசனாத் பகவத் வசனாத். அதுக்கப்புறம் தமயிதா இப்ப தண்டம்னு சொன்னேன். யாரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தெரியும். நம்ம பாட்டுக்கு யாராவது எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கப்படாது. ஒவ்வொரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கறதுக்கு ஒரு வியக்தி இருக்க. ஒரு மனுஷனுடைய பிராணனை கொல்லணுமையானால் அதுக்கு யாரு வியக்தி? ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்காரே அவர் தான். அவரால் தான் இன்னொருத்தருடைய பிராணனை நீக்கிறதுக்கு சக்தி இருக்கு. அந்த பகவானுடைய அந்த ராஜாவுடைய கட்டளை அவரிடத்துல இருக்கு. ராஜா சிரச்சேதத்துக்கு சொல்லலாம், அல்லது இப்ப ராஜா இல்லாததுனால ஹைகோர்ட் ஜட்ஜ் இவன் தப்பு பண்ணிட்டார் சார் அப்படின்னா என்ன பண்ணணும்? தூக்குல போடு. யாராவது நீங்களும் நான் சொல்ல முடியுமா? சொன்ன பாபம் வரும்னு விவகாரம் என்ன? யாரையும் கையால அடிக்கப்படாதுங்கிறது சாஸ்திரம். அது பிராணனை வாங்கறது மட்டும் இல்ல, சாதாரண குழந்தைகளை நம்ம குழந்தைகளை நம்ம அடிக்கப்படாதுங்கிறது சாஸ்திரம். அப்பாவுக்கு ரைட் இல்லையா? அம்மாவுக்கு தான் ரைட்டான். ஏன்னா அம்மா தான் பெற்றாங்கிறது. அம்மா அடிக்கலாம் மன்னர், அது அம்மா இருக்கு பையன் இருக்கு, நமக்கு என்ன விவகாரம்? வீடு விவகாரம் என்ன? அந்த அளவுக்கு என்ன இந்த சரீரத்தை ஹிம்சை பண்ணப்படாது. அவளுக்கு சொல்லுங்க, பத்து தரம் சொல்லுங்க, புரியும்படி சொல்லுங்க, சாப்பாடு போடாதீங்க, வீதி எல்லாம் பண்ணுங்க, ஆனா அடிக்கிறது மட்டும் பிசிக்கல் பனிஷ்மெண்ட்ங்கிறது கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா அது மாதிரி எல்லாரையும் அவளை தண்டத்தை கொடுத்து நிறுத்தக்கூடியதான ஸ்வரூபம் யாரு? பகவான். எப்படி? எந்த ரூபமா? வைரஸ்வதாதி ரூபங்களாக யம தர்ம ராஜாவாக இந்த சரீரத்தை வந்து பிராணனை எடுக்கிறார் பார்த்தீங்களா, அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட், அதுக்கு ஹெட்டா யம தர்ம ராஜா வச்சுருக்கார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த சமயம் யாராருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 100 வருஷம் இருக்கணும், 80 வருஷம் இருக்கணும், 95 வருஷம் இருக்கணும் அப்படின்னு கணக்கு இருக்க பிராரம்ப கர்மாவில் அது முடிஞ்ச அன்னைக்கு அந்த செகண்டுக்கு வருவார். வந்து கரெக்டா அந்த பிராணனை எந்த பிராணனுக்கு முடிஞ்சதோ பிராரம்ப கர்மா அதை மட்டும் எடுத்துன்னு போவார். அதுக்கு முன்னாலேயும் எடுக்க மாட்டார், ஒரு செகண்ட் கூட சரியா கொடுக்க மாட்டார். அப்படி ஏன் அப்படின்னா அதான் தர்மம்னு பேர். அதான் யம தர்ம ராஜா. அந்த தர்மராஜாங்கிற தர்மத்தை பார்த்துட்டு எவ்வளவு இருக்கோ கரெக்டா அந்த சமயத்துல அவளுடைய சரீரத்தை வந்து பிராணனை வாங்கிப்பார். இது கிரேட்டஸ்ட் பனிஷ்மெண்ட். ஏன்னா மரண சமயத்துல என்ன ஆறதுன்னு, ஏன்னா இது எல்லாத்த விட ரொம்ப உயர்ந்ததான ஒரு பனிஷ்மெண்ட் சொல்லிடும் இல்லையோ. மரண சந்தர்ப்பத்துல என்ன ஆறுது? கையில அடிபட்டா கைக்கு வலிக்கிறது, காலில் அடிபட்டா காலுக்கு வலிக்கிறது. மரண சந்தர்ப்பத்தில் என்ன? இதை வேதம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த சமயத்தில் இருக்கிறவன் நமக்கு சொல்லப்படானா? அவன் தான் மயக்கமாக இருந்துட்டு இருக்கான். போயிட்ட பிறகு அவன் பேச மாட்டான். முன்னால் இருக்கிறவங்க பேசுகிற காலத்தில் அது தெரியாது. இப்போ நம்மளாம் மரணம்னா என்ன சார்? என்ன சார் ஏதோ புத்தகத்தில் இருக்கிறதா இவ்வளோதான் சொல்ல முடியும். அனுபவிச்சு சொல்ல முடியுமா? முடியாது. அனுபவித்தவன் தான் கா பிராணன் விட்டானே அவன் சொல்லுவானா? முடியாது. இப்ப விவகாரம் எப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கிறது? சாஸ்திரம் சொன்னாதான். அது லோகத்துல மனுஷாளுக்கு தெரியாத விஷயத்தை சொல்லக்கூடியது சாஸ்திரம். அலௌகிக ஸ்ரேய சாதனத்தை சொல்லக்கூடியது சாஸ்திரம். சோ அந்த சாஸ்திரம் சொல்றது மரண சந்தர்ப்பத்துல என்ன ஆறது? அதுவா புலன்களெல்லாம் வாங் மனசு சம்பத்தியதே மன பிராணே பிராண தேஜதி தேஜதி பரஸ்யாம் தேவதாயாம். ஒவ்வொன்னா சொல்ற கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகள் என்ன? ஒவ்வொன்னா மனசுல ஒடுங்கிறதா. இது வரைக்கும் பார்த்துட்டே இருந்தார், இப்ப பார்க்கல. இது முன்னால போய் கேட்டோன்னு வச்சுக்கலாம், அவரை கூப்பிட்டோன்னு ஆ அப்படிம்பார், இனிமேல அது கேட்கல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ஒடுங்கி போச்சு. ஆனா மனசு மட்டும் இருக்க, அது இருந்தா தேவையில்ல, இது இருந்தா தேவையில்ல அப்படின்னு காத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நேரம் அனுப்புறன்னர், அந்த மனசும் ஒடுங்கி போயிடுது. அப்புறம் சொல்ற பாக்குறாளா, இவர் எதையும் பேச மாட்டேங்கிறார், என்ன ஆச்சு தெரியல அப்படின்னு மூக்குக்கு கீழே ஊத்து மூச்சு காத்து போயிட்டு வந்திருக்கார பஞ்ச வச்சு பாக்குறாளா. அதுவும் ரொம்ப லைட்டா போயிடுது, தெரியல. உடம்ப தொட்டு பாக்குற, உடம்புல உஷ்ணம் இருக்கா இல்லையா, அந்த பிராணமும் உள்ள போயிடுது ஆனால், இதயத்துக்குள்ள போயிடுது ஆனால், இதுமேல உடம்பும் தின்னுட்டு போயிடும். அந்த சந்தர்ப்பத்துல என்ன ஆறுது, பஞ்சபூதங்கள் இதயத்துக்குள்ள இருக்கு, அதோட சேர்த்துக்கிறார், சேர்ந்து இவன் ஜீவனோட கிளம்புறார் சார். எங்க கிளம்புறது, இதயத்துக்குள்ளதான் இருக்கு, எங்க ஓட்டம் இல்லையே. நாடிகள் இருக்க இதயத்துல, ஆனா அந்த நாடிகள் எல்லாம் வேல்டு பண்ணி இருக்கு, ஒட்டிண்டு இருக்கு, அதுக்குள்ள எப்படி போறது, வெளியில வர முடியாது. அப்ப என்ன பண்றாரு பகவான், இவன் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு போற வழியை மட்டும் திறந்து விடுறான். ரயில்வேல பாருங்க, எந்த ஊருக்கு போகணுமோ கரெக்டா அந்த சிக்னல் மாத்தி விடுற பாத்தீங்களா, அதே விதமா சதோ கோக்ர ஜுவலனம், எந்த ஊருக்கு போகணுமோ அந்த நாடியின் நுனி மட்டும் எரியது, அதான் மரண வேதனை. மரண வேதனை ஒரு செகண்ட், அந்த சதோ கோக்ர ஜுவலனம் தத் பிரகாசித துவாரா, அதன் வழியாக இவன் உள்ள போற, வெளியில உள்ள இருந்து வெளியில வரான். அதுக்கு உத்கிரமணம்னு பேரான். எது வரைக்கும், இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு இந்த இடங்கள்ல ஏதோ ஒரு இடத்துக்கு வருவான். ஸோ ஹார்ட்ல இருந்து சரீரம் எக்ஸ்டர்னல் பெரிபெரிக்கு வர வரைக்கும் உத்கிரமணம்னு பேர். அதுக்கப்புறம் அந்த நாடி வழியாக எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு போறது கத்தின்னு பேர், உத்கிரமண கத்தியா கத்தியோ அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்றார். இப்படி அந்த நுடியில எரியது பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் சில பேர் கேட்டா பிளேன்ல இருந்து கீழே விழுந்துடுறான் சார், அவனுக்கு கீழே வரதுக்குள்ள அங்கிருந்து அப்பவே உடஞ்சு போயிட்டு, அவனுக்கு மரண வேதனை உண்டா, உண்டு, அவனுக்கும் உண்டு. 25 வருஷமா மயக்கமாவே இருக்காரு சார், ஒண்ணுமே வரல, அவர் தான் அப்படியே மயக்கத்திலேயே போயிட்டாளே, மரண வேதனை இல்லையா, இருக்கு. அதே போலயே பேசிட்டே இருந்த, தீர்த்தத்தை கொண்டு வார சொன்னார், மாணி அந்த பக்கம் போனா வந்து பார்த்தா இல்லைன்னு, தீர்த்தம் கொண்டு வரதுக்கு 2 செகண்ட் அந்த இல்ல, என்ன பண்றது, எப்ப போச்சு, ஒண்ணு கத்தலையே, கத்த கூட சக்தி இல்லை அவ்வளவுதான். ஆனா விவகாரம் என்ன, எல்லோருக்கும் மரண வேதனை உண்டு, மரண வேதனை இல்லாத வியக்தி இருக்கான்னு கேட்ட. மகாபாரதத்துல இல்லாத வம்பே கிடையாது, எத்தனை கேட்டாலும் விதுரன் மாரில கேள்வி கேட்கின்ற இருக்க, இருக்கா, இருக்கு. யாருக்கு, ஞானம் உண்டவர், அவனும் இதே மாதிரி புலன்கள் மனசுல ஒடுங்க, மனசு பிராணன்ல ஒடுங்க, பிராணன் இதயத்துக்கு சேர. ஆனா என்ன, அந்த இடத்துல இருக்கிற பரபிரம்மத்தோட ஒண்ணா போயிடுறா, வெளியில போகலே, இந்த சரீரத்தை விட்டு அவருடைய பிராணங்கள் போகலை, இகைவ சமநிவியந்தே, இதோ இந்த சரீரத்துக்குள்ளேயே ஒன்றாக போயிடுறது, சரீரத்துக்குள்ள பரமாத்மனோட ஒண்ணா போறது அப்படின்னு விசேஷமா பிரகதாரண்ய கோபுரத்துல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதை வாசிக்கிறப்ப அதை பார்ப்போம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி இவருடைய பிராணனை எடுக்கிறவருங்கிறவர் வைவஸ்வதர் யம தர்மராஜா. இத சாவித்ரி உபாக்கியானத்துல சாவித்ரி சத்தியவான் அந்த சத்தியவான பிராணனை எடுக்கிறதுக்காக அத சத்தியவத காயாது பாசபத்தம் வசங்கதம் அங்குட்ட மாத்திரம் புருஷம் நிச்சகர்ஷ யமோபலாது. மகாபாரதத்துல அத சத்தியவத காயாது, சத்தியவாதம் படுத்துருக்க, இவர் என்ன பாசத்தை வீசினாராம், இந்த பாசத்தை வீசினதுமே அவருடைய இதயத்துல அங்குஷ்ட மாத்திரமாக கட்டவர்கள் அளவுக்கு இருக்கக்கூடியதான அந்த சரீரத்தை பிடிச்சு இழுக்கிறார் சார். பாசபத்தம் வசங்கதம் அங்குஷ்ட மாத்திரம் புருஷம் நிச்சகர்ஷ யமோ பலாது பிடுங்கி இழுத்தார். இத அந்த சத்தியவதி அம்மா பார்த்துப்படலாம், பதிவிர சாஸ்திரி, சாதாரண மனுஷர்களுக்கு தெரியாது, பதிவிர சாஸ்திரி கண்டுபிடிச்சா. யமதர்மராஜா பட்டம் நமஸ்காரம் பண்ணி அந்த ஐடியா பார்க்கணும், நமஸ்காரம் பண்ணினா, நமஸ்காரம் பண்ணது அவருக்கு எப்ப வழக்க மாதிரி குழந்தை குட்டிகளோட சௌக்கியமா இருந்தார். ஆமா இப்படி ஆசீர்வாதம் பண்ணுவேள், அதுக்காக எடுத்துட்டு எப்படி இருக்க முடியும், மாட்டின்டேனேங்கிறார். அதுக்கப்புறம் ஏதோ தபசக்தியை கொடுத்து அவருக்கு உடனே கொடுத்தாருன்னு, அதனால தான் காரடையார் நம்ம தோசை எல்லாம் போட்டல் பத்தில விவகாரம். இந்த சாவித்திரி சத்தியவான் உபாக்கியானத்தை வச்சு ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி மனுஷியாளுடைய சரீரத்திலிருந்து பிராணனை எடுக்கக்கூடியதான தமயிதா, தண்டத்தை கொடுத்து எடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் வைவஸ்வத ரூபமாக பகவான் இருக்க. அதான் வைவஸ்வத நரேந்திராதி ரூபேடா, வைவஸ்வதன் யமதர்மராஜா ரூபமாகவும், நரேந்திரன் நரேந்திரன் ராஜா ரூபமாகவும், ராஜாவுக்கு தான் இந்த பவர் இருக்கு. விசாரம் பண்ணி விசாரணை பண்ணி இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இவன் தப்பு பண்ணினானா சாட்சியம் இருக்க, அத்தனையும் விசாரம் பண்ணி இவனை கொல்லு அப்படிங்கிற ஆர்டர் யாரை போட முடியும், ராஜா. ராஜா மட்டும்னா அவருக்கு மரணம் தோஷம் வராதா சார்ல, நம்ம தர்மசாஸ்திரங்கள் எவ்வளவு யோஜனை பண்றது பாருங்க. ஏன்னா இவர் உண்டு பண்ணல, என்னுடைய பொருளா இருந்தால் நான் அதை அழிக்கலாம். ஜெனரல் ரூல் என்ன, எது எவருடைய சொத்தோ அந்த சொத்தை அவன் ஏதாவது பண்ணலாம். இது நான் காசை கொடுத்து வாங்கின பொருள், இது என்னுடைய பொருளா இருந்தா நான் வச்சுப்பேன், கீழ்த்தி போடுவேன், எங்கேயாவது போடுவேன், உங்களுக்கு கொடுப்பேன், கொடுக்காம இருக்க மாட்டேன். அப்ப விவகாரம் என்ன, அந்த சொத்து டோட்டல் ரைட்ஸ் என்ன இடத்துல இருக்கு. அதே மாதிரி ஒரு மனுஷியனுடைய சரீரம் அவனுடைய பிராண இடத்துல எனக்கு ரைட் உண்டோ, ரைட் இல்லைன்னா நான் எப்படி அதை கொல்லணுங்கிறதுக்கு ஆர்டர் கொடுப்பேன். அப்ப ராஜாவானவன் ஒருத்தனை கொல்லணும்னு ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தாரு, ஏன்னா அதனால ராஜாவுக்கு பாபம் வராதா, அவர் கொல்ல வேண்டாம் சார், கொல்லணும்னு சொன்ன பிறகும் அந்த பொண்ணு அந்த பாப்பா அவருக்கு வந்து சேராதார், சேராது. ஏன், அது நல்லது பண்றாரு ராஜா. சாஸ்திரம் என்ன சொல்றது, ராஜ தண்டனை கிடைச்சது ஏன்னால் இவனுக்கு நரகத்துல தண்டனை கிடையாது. இவன் பாப்பம் பண்ணிவிட்டான், தப்ப பண்ணினா இந்த தப்புக்கு பலமானது இவன் நரக லோகத்துல பரலோகத்துல அனுபவிக்கணும். பரலோகத்துல அனுபவிக்க வேண்டியதான தப்புக்கு அங்க இருக்கிற பலனை இங்க ராஜா கொடுக்கிறாரா, அதான் ராஜாங்கிறவர் தர்ம தேவதை. நம்ம ஊர்ல ராஜாத யாரோ என்னமோனு இல்ல, பாலோபி நாமமந்தவ்ய சரீர இது பூமிபக, சின்ன குழந்தையா இருந்த போதிலும் ஏதோ நம்ம மாதிரி ஒரு மனுஷன் தானே இந்த ராஜா சிம்மாசனத்துல இருக்கா, ஏதோ ஜென்மாந்திரத்த புண்ணியம் பண்ணியிருக்காரு சார், ராஜாவ ராஜா பையனா பிறந்தார், ராஜா ஆயிட்டார், அப்படி சொல்லப்படாது. அவர் தர்ம தேவதை, மகதீ தேவதா கேஷ, உயர்ந்ததான ஒரு தேவதை இல்ல, நிருபரூபேன திஷ்டதி அப்படின்னு ராஜாவை தர்ம தேவதையா பார்த்த தேசன். ஆகையா ராஜான்னு என்னமோ யாரோ அப்படின்னு சொல்லல, மனுஷனா தான் இருந்தார், ஆனா அவர் தர்ம தேவதைன்னு மனுஷியாளுடைய அபிப்பிராயம். ஆனா அந்த ராஜா என்ன பண்ணினார் தெரியுமோனா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் சகாயம் பண்ணணும்னு தன் வாழ்க்கையை நடத்தினார். ஆனால்தான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடியதான ராஜாக்கள் ராஜாக்கள் இல்ல, அவளை ராஜ ரிஷிகள், அவள ராஜாக்களா இருந்து ரிஷி போன்றதான வாழ்க்கையை நடத்தினவர்கள். ஒரு ராஜாவும் இவ்வளவு காதல் இருக்கேன் சார், காதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன், எனதுன்னு நினைக்கலையா, அத்தனை காசும் ஒரு ட்ரஸ்ட், அதுக்கு நான் வெறுமனை காப்பாத்திட்டு இருக்கேன்னு வச்சவர். அப்படிப்பட்டதான ஒரு விசேஷமான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் வைவஸ்வத ரூபமாகவும் யமதர்ம ராஜா ரூபமாகவும் ராஜாக்கண்டிய ரூபமாகவும் இருந்து பனிஷ்மெண்ட்டை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபமாக பகவான் இருக்க. அதனால இந்தந்த இடத்துக்கு வரணுமையானால் பகவத் விபூதி இருக்கணும். அது இப்படி வைவஸ்வத நராந்திர நரேந்திராதி ரூபேட பிரஜாக தமயதி கிதி தமயிதா, அது வரைக்கும் ஆச்சு. அதுக்கப்புறம் தமஹா தமஹா தம்யேஷு தண்ட காரியம் பலம் தச்சசயேவா இதி தமஹா. இந்த தமஹாங்கிறது திருப்பி போட்டேன்னா மதஹான்னு, தமஹாங்கிற பதமானது திருப்பி போட்டேன்னா மதஹா. மதம்னா என்னதுன்னு, ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான கொழுப்பு, அது வந்து அவனுக்கு கர்வத்தினால வந்தது. கர்வம் முதல்ல இருக்கேன், நான் வசதியான நிலையை அடைந்திருக்கேன்னு கர்வம். இந்த கர்வத்தை காண்பித்து நல்லோர்களுக்கு கெடுதல் பண்றான் பார்த்தீங்களா, அது மதம். கர்வம் வேற மதம் வேற. கர்வம்ங்கிறது தான் வசத்தியில் தன்னை நினைக்கிறது. மதித்தவன் என்ன பண்ணுவான், நாலு பேருக்கு அபகாரம் பண்ணுவான். மதித்த யானை என்ன பண்ணும், எல்லாரையும் மிதிச்சு கொண்டு ஹிம்சை பண்ணும். அதே போல மனுஷியாளுக்கு மதம் வந்தால் எல்லாரும் ஹிம்சை பண்ணுவான். அந்த மதத்தை கொழுப்பை அடக்குவதற்கு தமம் உபயோகப்படும். ஆகிய இந்த சம்ஸ்கிருதத்துல தான் இது போல ஒரு விசேஷம், இந்த கொழுப்பை அடக்கிறதுக்காக தமம். தமம்னா என்ன பனிஷ்மெண்ட், அத்தஹா தம்யேஷு தண்ட காரியம், அவ மறுபடியும் நல்ல வழியில வரணும். பனிஷ்மெண்ட் எல்லாம் எதுக்கு சார்? அவனை திருத்துறதுக்காக தான், அவனை ஹிம்சை பண்ணணுங்கிறதுக்காக நம்ம சாஸ்திரம் சொல்லல. அவனை திருப்பி நல்ல வழியில விட்டோமையானால் மறுபடியும் நல்ல வழியில இருந்துவன் பகவத் சாயுஜ்யத்தை அடைவான் எனக்கூடியதான அபிப்பிராயத்துக்காக தமஹா தம்யேஷு தண்ட காரியம் பலம் சச்ச சயேவா இது தமஹா. இப்படி நாமக்கல்ல தனுர்வதோ தனுர்வேதோ தண்டோ தமகிதா தமஹா அப்படியாச்சு. இப்படி எல்லாரையும் பரிஷ்வெண்டே இருக்க, யாராவது திருப்பி இவன் அடிச்சாரா சார்? லோகத்துல ஒரு டவுட் வருமோ இல்லையோ? அடிச்சுட்டே இருக்கான். என்னதான் ஒருத்தன் குத்து சண்டை போட்டு இருந்தாலும் யாராவது ஒருத்தர் ஒரு பத்தாண்டி அடிச்சா ஒரு அடியாவது அடிக்க மாட்டானே சார்? இப்படி எல்லாம் லோகத்துல கேட்கிற அளவு இல்லையோ? அதே மாதிரி இத்தனை பேரை இவர் ஹிம்சை பண்ணிட்டு இருக்காரு, யாராவது ஒருத்தர் பகவான பண்ணார்? அவர் எண்ணிக்கும் தோத்து போகாதவர், தோத்து போகல, அபராஜிதா, யாராலையும் தோக்கப்படாது. அது எப்படி சார், அது தோக்கப்படாம எப்படி சார் இருக்க முடியும்? இந்த நாமக்களை